பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டம் நகரம் கிராமம் திரு சு டார்வின் அவர்கள் ஒருங்கிணைந்த பண்ணையமும் நெல் சாகுபடியும் குறித்த பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் நமது சமூக செய்தியாளர் செல்வி அபிராமி அவர்கள். நேற்றுலே அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
வணக்கம் சார்.
வணக்கம். புதுகை பண்பலை நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம்.
உங்களை பற்றி சொல்லுங்கள் சார்.
என்னோடய பேர் டார்வின். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டம் கீரமங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரம் கிராமத்தை சேர்ந்தேன். வேளாண்மையும் ஒரு தொழிலாக பண்ணிகிட்ருக்கோம்.
வேளாண்மையில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சார்? என்னென்ன வேளாண்மை பண்ணிகிட்ருக்கீங்க?
நமக்கு பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த பண்ணையம் எல்லாமே, இப்போ மீன் பண்ணையாக இருக்கட்டும், ஆடு மாடு கோழி வாத்து இப்படி எல்லாமே இருக்குது, எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தென்னை சவுக்கு பயிர் வகைகளில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவு இருக்கும். சவுக்கு இருக்குது, தென்னை இருக்குது, எலுமிச்சை இருக்குது, வாழை இருக்குது, நெல் போடுவோம். அது மாதிரி சில சம்மங்கி போட்டிருந்தோம், அது அழிச்சாச்சு. அது மாதிரி நிறையா விவசாயங்கள் பண்ணுறது.
நெல் வகையில் என்னென்ன வகையான நெல் வகைகள் வந்து பயிரிடுவீங்க?
அப்பா பார்த்திங்கன்னா இப்போ நவீன முறையில் வந்த நெற்களை பயன்படுத்தினாங்க. நான் பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா அதை சுத்தமாக தொடுறதே கிடையாது, பாரம்பரிய நெல் வகைகள் மட்டும்தான் பயன்படுத்துவேன். உழவுக்கு நான் பயன்படுத்துவது பாரம்பரிய நெற்கள் தான், ஏன்னா செலவு ரொம்ப கம்மி, வருமானம் அதிகம். இப்போ இருக்கக்கூடிய விளைச்சல் பார்த்திங்கன்னா ஒரு மாவுக்கு 12 மூட்டை விளையும், அதிகப்படியாக 14 மூட்டை கூட விளையும் நவீன நெல் வகைகள் பார்த்திங்கன்னா. இது 8 மூட்டை 9 மூட்டை தான் விளையும், ஆனால் அது 900 ரூபா, இது 2000 ரூபா, இந்த வேறுபாடு உண்டு. இப்போ நவீன நெற்கள் பார்த்திங்கன்னா 900 ரூபாய்க்கு தான் ஒரு மூட்டை நம்மகிட்ட வந்து வாங்குவாங்க, 10 மூட்டைன்னா வெறும் 9000 ரூபா, 10000 ரூபா வரும்னு வச்சுக்கோங்களேன். இதே 9 மூட்டை விளையட்டும், 2000 ரூபா விற்கும், 2000 ரூபானா எவ்வளோது 9 மூட்டைக்கு? 20000 ரூபா நமக்கு கிடச்சிரும். 10 மூட்டை எப்படி கிடச்சாலும் பார்த்தீங்கன்னா 20000 ரூபா, 18000 ரூபாய் கிடச்சிருது இல்லை, அங்கே வெறும் 9000 ரூபாய்க்கு தானே விளையுது, இரட்டிப்பு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா பாரம்பரிய நெல்ல நம்ம பயன்படுத்துங்க. எல்லாரும் இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கு அந்த சொல்லலே இப்போ உடன்பாடு இல்லை. இயற்கை விவசாயம்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காட்டில் அதுவாக இயற்கையாக முளைச்சி இயற்கையாக விளையிற விஷயத்தை குருவி விலங்குகள்டேருந்து பாதுகாத்து அதுலேருந்து நம்ம பிடுங்கி சாப்பிட்டோம்னா இயற்கை, அது வேளாண்மை கிடையாது. இயற்கையாக முளைக்கக்கூடியது பாதுகாத்து நம்ம சாப்பிட்றது, இது வந்து பாரம்பரிய முறை விவசாயம் தான். பாரம்பரிய விவசாயம் தான் சொல்லணுமே தவிர, இப்போ பண்பாடுங்கிறது பண்பட்டுக்கிட்டே வந்தால் தான் பண்பாடு, ஒரே விஷயத்தில் தொங்கிட்டே இருந்தோம்னா அது பண்பாடே கிடையாது. அது மாதிரி தான் வேளாண்மைங்கிறது வந்து சில விஷயங்கள் பண்பட்டு வரணும். பாரம்பரியம்ங்கிறது அதே முறையிலே இருக்க முடியாது, சில விஷயங்கள் தேவை. மண்ணை கொல்லாமல் மண்ணை சாகடிக்காமல் நமக்கு உணவாக தரக்கூடிய, நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு உணவு தரக்கூடிய மண்ணை நம்ம கொண்டு விட்டு உயிர் நம்ம உயிர் வாழ்கிறதை விட அதையும் வாழ வச்சுட்டு வாழ்கிறது நம்ம சரியான முறையாக தோணுது. அதனால் வந்து தேவையில்லாத மருந்து உரங்கள் இது தேவையில்லை, தேவையான உரங்களோ மருந்துகளோ இருந்தால் போடலாம், அதை நம்மளே தயார் பண்ணிக்கிட்டேன்.
இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே சார், பாரம்பரிய நெல்லுக்கு நிறையா வருமானம் வருதுன்னு சொல்கிறீங்க, அதை பாதுகாக்கிறதுக்கும் நிறையா நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம்ல சார்?
உள்ள கலாச்சார முறை எல்லாம் மாற்று மொழி பேசுகிறதே இதாகிடுச்சு சார். நடவு நடுறதுக்கு இந்த நெல்லுக்கு இவ்வளோ காசு, அந்த நெல்லுக்கு இவ்வளோ காசுன்னு எந்த நபரும் கேட்க போகிறது கிடையாது. அதுக்கு என்ன செலவாகுதோ அதே செலவு தான், கூடுதலாக அதுக்கு உரம் போடுவோம், அதுக்கு நம்ம உரம் போட மாட்டோம். உரத்துக்கான செலவை நீங்கள் குப்பையாக பயன்படுத்தலாம். உரமாக போட்டிங்க அப்படின்னா, இப்போ நான் உதாரணத்துக்கு மாப்பிள்ளைச்சம்பா போட்டிருந்தேன், 5 அடி உயரம் வளர்ந்தது, என்னோட உயரமாக இருந்தது. அப்போது அதுக்கு நீங்கள் உரம் போட்டிங்கன்னா அதை விட உயரமாக வளரும், சாஞ்சிரும், அது போதுமானது, அது தேவையில்லாத ஒரு விஷயம். பசி இருந்தால் மட்டும்தானே சாப்பாடு தேவை, அது இயற்கையாக கிடைக்கக்கூடியதை நம்மளே கொடுத்துடலாம். நம்ம உணவுங்கிறத நம்ம மண்ணுலேருந்து எடுக்கிறது தான், அதுக்கு தேவையான உணவை அதை எடுத்துக்குவோம், சூரிய கதிரிலேருந்து அதுக்கு தேவையான இதை எடுத்துக்கும். இது இயற்கை, நம்ம இயற்கையில் அதுக்கு ஒத்துழைப்பு செஞ்சால் போதும். உணவு மட்டுமே போதாது, டெய்லி மாத்திரையும் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுக்கோங்க, ஊட்டச்சத்து மாத்திரையும் டெய்லி சாப்பிட்டுக்காங்கன்னா அப்போ உணவு வேண்டியதில்லை, எனக்கு மட்டுமே நான் சாப்பிட்டு வாழ்வேன் அப்படிங்கிறது, அது ஆரோக்கியமான உணவாக இருக்காது அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஒரு வகையில் அது ஆரோக்கியமான உணவாக கூட இருக்கலாம், இப்போ என்னோட கருத்து தான் நான் சொல்கிறேன்னு தவிர, ஆரோக்கியமான உணவாக இருக்காது அப்படிங்கிறத சயின்ஸ் ரீதியாக தான் நம்ம சொல்ல முடியும். அறிவியல் பூர்வமாக ஒன்று நம்ம சொன்னோம்னா மட்டும்தான் அது ஆரோக்கியமானதாக இல்லையான்னு. உதாரணத்துக்கு நம்ம உணவை கொண்டுகிட்டே போக முடியாது இல்லையா, ராக்கெட்டில் மாத்திரையை தானே கொண்டு போகிறோம், அப்போது அது ஆரோக்கியமானதாக இருக்கிறதுனால தான் அவங்க போய் வர்றாங்க. அது சில விஷயங்களுக்காக தேவை தான் அப்படின்னாலும் கூட அறிவியல் ரீதியாக சரியானதாக இருந்தால் பயன்படுத்துவோம், அது ஒன்றும் தவறு கிடையாது. இப்போது மருந்து அடிக்கிறது கிடையாது. எதுக்கு மருந்து அடிக்கணும் நீங்கள் நெல் வகைக்கு? இயற்கையாக பூச்சிகளை உண்ணக்கூடிய பூச்சி இனங்களும் வரும், பயிர்களை உண்ணக்கூடிய பூச்சி இனங்களும் வரும். இப்போ நான் போய் கடையில் பயிர்களை சாப்பிடக்கூடிய பூச்சிகளை மட்டும் கொல்றதுக்கு மருந்து கொடுங்கன்னு நான் கேட்க முடியாது. அப்படி ஒரு மருந்து இருக்கா? அப்போ நான் எப்படி அதை மருந்து அடிக்கிறது? எனக்கு என்னோட நண்பனையே நான் கொல்லணுமா?
கொல்லக்கூடாது.
அப்போது நான் மருந்து அடிக்கிறது தேவையில்லாத ஒரு விடயமாக நான் பார்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா செலவுங்கிறது ஒன்று தான், அறுக்கிறதுக்கான செலவாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், எல்லாமே செலவுங்கிறது ஒன்று தான். ஆனால் மிக குறைவான செலவு தரக்கூடியது தான் பாரம்பரிய முறை. நீங்கள் இயற்கையாகவே செய்ய முடியும். இப்போ நான் எனக்கு கூடுதலாக வேணும்னா, நல்லா விளைச்சல் நல்லா வரணும்னா, மோரும் கொஞ்சோண்டு உசுரலையும் கிடச்சா போதும், கூடுதலான நெற்பணிகள் கிடச்சிரும். மீனை கொஞ்சோண்டு இந்த மீன் கெட்டுப்போன மீனோ இல்லை மீன் கழிவுகளையோ அழியாந்து கொஞ்சோண்டு சர்க்கரையை போட்டு வச்சுருந்தேன்னா அது மீனை மீளமாக மாறி ப்ராசஸ் பண்ணி அதை சரி பண்ணி அதுக்காக மெனக்கடை போகிறதே கிடையாது. ஒரு தடவை கழிவு ஏதாவது ஒரு கடையில் வெட்டி வைக்க போகிறாங்க, அழியாந்து அதுக்குள்ள போட போகிறேன், கொஞ்சோண்டு சர்க்கரை வாங்கியாந்து போட போகிறேன், அது ஒரு 40 நாள் ஆயிடுச்சுன்னா மீன் அமிலமாக மாறிட போகுது. ஆராய்ச்சி கூடத்தில் வச்சு டெய்லி ஒரு கலக்கல் போட்டு இதெல்லாம் செய்ய போகிறது கிடையாது. அப்போது நீங்கள் செய்கிறது எளிது தான், ஆனால் நான் செய்ய முற்படுறது இல்லைங்கிறது தான் இயல்பு. நம்ம செய்யலாம், எல்லாமே நம்ம செய்யலாம்.
இப்போ நெல் விதைச்சதுக்கப்புறம் எத்தனை நாள் கழித்து நான் அறுவடை செய்வீங்க நெல் பயிர்களை?
ஒவ்வொரு நெல்லும் ஒவ்வொரு வகை. 60 குருவைன்னு சொல்லுவோம், 60 நாள். 80 நாளில் விளையக்கூடியதும் இருக்குது, 160 நாளில் விளையக்கூடியதும் இருக்குது, 200 நாளில் விளையக்கூடியதும் இருக்குது. அது மாதிரி பாரம்பரிய நெல்லில் நிறையா ரகங்கள் இருக்குது. ஒரே நேரத்தில் 2 வகையான நெற்களை ஒன்றா வீசி விட்டுட்டு ஒரு நெல் பழுத்துரும், அதோட சேர்த்து அறுத்தோம்னா இன்னொரு நெல் பச்சையாகவே இருக்கும். இது அந்த நெல் திரும்ப அதோட இது வளர்ந்து அது குறிப்பிட்ட நாளுக்கு நெல் வந்துடும். ஒரே இதை நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டோம், நிறைய பேர் பார்த்தே இருக்க மாட்டோம். அது மாதிரி நிறையா நெல் வகைகள் இருக்குது. நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. சீரக சம்பா எடுத்துக்கிட்டோன்னா 160 நாள் அந்த மாதிரி, மாப்பிள்ளை சம்பா அது மாதிரி தான் வரும், சீவன் சம்பா அது மாதிரி தான் ஓரளவு கொஞ்சம் குறையும், சீவன் சம்பா கொஞ்சம் குறையும். கிட்டத்தட்ட இப்போது நவீன நெல் ரகங்களோட ஒப்பிடும்போது கூடுதலாக ஒரு 5 நாள் 10 நாள் இல்லை ஒரு 15 நாள் கூடுதலாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் அதிகமாக இருக்குது. அது கம்மியான நெற்களும் இருக்குது, ரொம்ப குறைவான நாட்களில் விளையக்கூடிய நெற்களும் நிறையா இருக்குது.
நெல்லை தவிர வேறு என்னென்ன நீங்கள் வந்து பயிர் செஞ்சிட்ருக்கீங்க, வேளாண்மை செஞ்சிட்ருக்கீங்க?
வாழை இருக்குது. வாழை வந்து ஒரு காலத்தில் விற்பனைக்கு கொண்டு போனோம், அதுக்கப்புறமா அது விற்பனைக்குள்ள வீட்டுக்கு பயன்பாட்டுக்கே இருந்தது. நெல் அது இல்லாமல் இப்போ சவுக்கு போட்டாச்சு எங்குமே, ஏன்னா வேலையாட்களுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயமாக மாறிடுச்சு. அதனால் இப்போது பிடிச்சி சவுக்கை போட்டுவிட்டாச்சு. தென்னை இருக்குது. எலுமிச்சை அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நம்மளே குறைக்கிட்டு வந்துடலாம், இல்லை ஒரு 2 ஆள் 1 ஆள் இருந்தால் போதும், குறைக்க வச்சு கொண்டு வந்துடலாம். அது போதுமான வருமானமாக தெரியுது. இப்போது மற்ற உழவு பார்த்திங்கன்னா இப்போ அதுக்கு தேவையில்லை, இது தேவையில்லைன்னு தான் எனக்கு தோணுது.
ஒருங்கிணைந்த பண்ணையில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் சார்.
கோழி எல்லா வீட்லேயும் இருக்கும், அதில் கோழியும் இருக்குது. ஆடு மாடு என்ன சொல்ல போனாலும் நம்ம வீட்டில் ஒரு காலத்தில் பெண்கள் இல்லாமல் இப்போ தான் வந்திருக்காங்க, பெண்களாக இருக்காங்க. பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஆடு மாடு குதிரை இருக்குது, மீன் பண்ணை இருக்குது, வாத்து இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போது இன்னும் சொல்ல போனோம்னா அது நண்பர்களோடதையும் நான் பராமரிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்கிட்ட வந்து நான் முன்னாடி பராமரிக்கிறதுக்கான நேரமும் இதோ என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால எதுவுமே இல்லாமல் தான் இருந்தது. இப்போ நண்பர்களோடதையும் கொண்டாந்து வச்சு நான் பராமரிச்சிட்ருக்கேன். எனக்கு தேவை சாணம், இயற்கை உரம், இயற்கை இயல்பாக கிடைக்கக்கூடிய உரங்கள், அதுக்காக நண்பர்களோட இடத்துல தான் கொண்டாந்து பயன்படுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இருக்கேன். என்ன சொல்ல போனோம்னா மாடுகள் நிறையா பேர் வளர்க்க முடியாது, கோசால ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கூட ஒரு எண்ணம் இருந்தது. அட்ட போய் நீங்கள் வளர்க்க முடியாத மாடு தாங்கன்னு சொன்னால் யார் தரப்போகிறா, எனக்கு தேவை சாணம் தானே, அப்படி தந்தாங்கன்னா கூட வளர்க்கலாம் தான், ஒன்றும் தவறு கிடையாது. அந்த வகையில் தான் நான் வளர்த்துட்ருக்கேன். நண்பர்களோட மாடு ஒரு 4-5 மாடு 6 மாடு இருக்கும், ஜல்லிக்கட்டு மாடு. குதிரை பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே அதிகமான சாணம் கொடுக்குறது குதிரையாக இருக்குது. மாடு ஒரு குறிப்பிட்ட நேரம் சாப்பிட்டுட்டு அந்த சாப்பிட்டத்தை திரும்ப அசை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கும். நீங்கள் குதிரை அப்படி கிடையாது, ஒரு இடத்துல கட்டிட்டிங்கன்னா கவுச்சி பார்த்துட்டு மேயாதுன்னு சொல்லுவாங்க மாடெல்லாம். இது வந்து அப்படிலாம் கிடையாது, எந்த இடத்துல வேணாலும் மேயும். மேயிறது அப்போவுமே சாணமாக போட்டுகிட்டே இருக்கும். ஒரு மாடு 10 கிலோ சாணம் போடுதுன்னா இது 30 கிலோ போடும். அதுக்கு நம்ம தீன் கொடுக்கறத பொறுத்து, நம்ம பயன்படுத்துறதை பொறுத்தும் இருக்குது. எல்லாமே இருக்குது, இன்னும் நிறையா வச்சுக்கணும்னு ஆசை இருக்குது. பார்ப்போம், போக போக எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவோம்.
இப்போ மீன் பண்ணையெல்லாம் வச்சுருக்கீங்க, அதை வந்து வெளியில் மீன் விற்கிறீங்களா இல்லை?
ஆ, அப்படி தான், மீன் வந்து வித்துட்டு தான் இருந்தோம். இப்போ வீட்டு தேவைக்காக பயன்படுத்துறதுக்கு இப்போ மீன் திரும்ப விட போகிறோம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் நிறைய பேர் விவசாயத்தை விரும்புறதில்ல, சில பேர் தான் விரும்பி இன்ட்ரெஸ்டாக உள்ளே போகிறாங்க. அது ஏன் சார்? அதில் வந்து லாபம் கிடைக்காதனாலையா இல்லை எதனால்?
இல்லை, நான் முதல்ல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய தொழில் விவசாயங்கிறது வெறும் உழவனை மட்டும் குடிக்காது அப்படிங்கிறதுனால தான் விவசாயங்கிற சொல்ல நான் தவிர்த்துட்டே உழவன் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். இன்றைக்கி இளைஞர்கள் வரலன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் நிறையா ஐடி ஃபீல்டில் இருந்து உள்ளே வர்றாங்க, பெரிய பெரிய இடங்களை வாங்குறாங்க. எனக்கு தெரிந்து நிறைய பேர் இருக்காங்க, என்னோடய நண்பர்களே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஒரு 10 ஏக்கர் இடம் வாங்கினாங்க. தன்னோடய வேலையை விட்டுட்டு லண்டனில் 500,000 ரூபா சம்பாரிச்சுட்டு இருந்தவர் அந்த வேலையை விட்டுட்டு இங்கே வந்து பெரிய தோட்டத்தை வாங்கி விவசாயம் பண்ணார். கடைசியில் எல்லாத்தையும் விற்றுட்டு லண்டனுக்கும் போக முடியல, தொழிலும் இல்லை, உட்காந்துட்டாங்க. ஆசை மட்டுமே சரியானதா அப்படின்னா அதை எப்படி கையாளணுங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ நான் என்னை கொண்டு போய் கம்ப்யூட்டரில் உட்கார வச்சு இவங்களுக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்துரு, இவங்களுக்கெல்லாம் மெயில் பண்ணிடு, இவங்களுக்கெல்லாம் இதை பண்ணிடுன்னு சொன்னால் இப்போ எல்லோரும் பண்ணிடுவோமா? இல்லை. இப்போ என்னை திடீர்னு கொண்டு போயிட்டு ஒரு ட்ரெயின் நின்றுச்சுப்பா, அந்த ட்ரெயினை நீ தான் ஓட்டணும், இந்த பேசஞ்சர்லாம் கொண்டு போய் சேர்க்கணும், அந்த பயணிகள்லாம் ரொம்ப அவசரமாக இருக்காங்க, நீ கொண்டு போய் ஓட்ட முடியாது. அப்போது அதுக்கான தெளிவை நம்ம அடைஞ்சிட்டு தான் அந்த இதுக்குள்ளே போகணும். அந்த தெளிவின்மையால் தான் நிறையா இளைஞர்கள் வந்து ரிட்டர்ன் போகிறாங்க, மீண்டும் போகிறதுக்கு காரணம் அதில் பாஸ் ஆகாமல் ஃபெயிலாகிறதுக்கு காரணம் இளைஞர்கள் போகாமல் இருக்கிறது. குறிப்பிட்ட இளைஞர்கள் போகாமல் இருக்கிறத நான் வரவேற்கவே செய்கிறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் போகிறது ஒன்று, இன்னொன்று என் அப்பா விவசாயம் பண்ணால் நானும் விவசாயம் தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நான் ஆர்வப்பட்டு நான் செய்கிறேங்கிறது வரவேற்கத்தக்க விஷயம், வரவேற்க வேண்டிய விடயமும் கூட. இப்போது நீங்கள் எங்கள் அப்பா விவசாயம் பண்ணுறாங்க, நீனும் விவசாயம் பண்ணணுன்னா அது ஆதிகால முறை தான், குலத்தொழில் திட்டம் மாதிரி தான் அது தேவையே இல்லை. விருப்பப்பட்டு செய்யுங்க, தெளிவாக தெரிஞ்சுட்டு செய்யுங்க. டாக்டர் பிள்ளை ஏன் விவசாயம் பண்ணக்கூடாது? பண்ணலாம், இல்லை யார் வேணாலும் பண்ணலாம். ஏன் இளைஞர்கள் வரலைன்னா விருப்பப்பட்டவங்க வரணுங்கிறது தான் என்னோடய எண்ணமே தவிர வரணும் அப்படிங்கிறது கிடையாது. திருவள்ளுவர் சொல்லியிருப்பார், ஏற்பின்னது உலகம். அவரோட காலகட்டத்துக்கு ஏற்பின்னது உலகு சரிதான். அப்போ மிகப்பெரிய தொழிலாக இருந்திருக்கலாம், ஏற்பின்னு தான் உலகம் போகணுங்கிறது. அதை அடிப்படையாக வச்சு வாழ்கிறவன் தான் உயர்வானவனாக இருக்கலாம் அப்படிங்கிறது அவரோட காலகட்டம். ஓகே, அதுக்கப்புறம் அவன் வந்து ஔவையார் அப்படி சொல்லலையே, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் தான் சொன்னார். இங்கே உழவை நிந்தனையும் செய்யலை, தொழிலை நிந்தனையும் செய்யலை, ரெண்டையும் வரவேற்கிறாங்க. காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு எந்த விஷயங்கள் வருதோ நான் ஆதரிக்கணும், அந்த விஷயத்தையும் நான் கையாளணும், அந்த விடயத்தை நோக்கி நான் போயாகணும். அப்போது இளைஞர்கள் வந்து உழவுக்குள்ளே வரலன்னு ஏன் கேட்குறத விட எல்லா தொழில்களையும் நீங்கள் ஏன் போகலைன்னு கேட்குறது சரியான சொல்லாடல். எல்லோரும் எல்லா தொழில்களையும் போகணும், நல்லா தெளிவாக போகணும். விவசாயமே பண்ணுங்கிறது நான் சொல்ல வரவும் இல்லை, இப்போ நவீன விவசாயமே பண்ணுங்கள், நவீன உழவு முறையிலே நீங்கள் உழவு பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் சொல்ல வரல. பாரம்பரியமாக செய்யப்படுறத நீங்கள் பண்பட்டு செய்யுங்கன்னு நான் சொல்கிறேன். நவீன முறை இருந்தாலும் தேவையானது செய்யுங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போது அந்த காலத்து முறையிலே நம்ம இருந்திருந்தோன்னா போதுமான கத்திரிக்காய் இருந்திருக்காது, போதுமான உணவு. ஏன்னா அன்னைக்கே உணவு பஞ்சம் இருந்தது, இன்றைக்கி அந்த உணவு பஞ்சம் இல்லைங்கிறதுக்கு நவீன வேளாண்மை தான் நன்மை தான். அது அதை வந்து நம்ம ஈஸியாக புறக்கணிச்சிட்டு போக முடியாது.
இப்போ வந்து இளைஞர்கள் எல்லாரையும் பிடிச்சவங்க மட்டும் வேளாண்மை செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் நமக்கு டெய்லியும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கும், ஸோ அதுக்கு தான் நிறைய பேர் தேவைப்படுவாங்க விவசாயம் செய்கிறதுக்கு.
ஆமாம், அதுக்கு தான் நான் முதல்ல சொல்லும்போது ஒரு வார்த்தை ஒரு சொற்களை சேர்த்தே பயன்படுத்தினேன், பிடிச்சவங்க உள்ள வாங்க, நவீனத்தையும் பயன்படுத்திக்கங்க, நவீனம் வேண்டான்னு நான் புறக்கணிக்கலை அப்படிங்கிறத நான் தெளிவாக முதல்ல சொன்னேன். அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. நவீனத்தை பயன்படுத்துங்க அப்படிங்கையில் உரத்தை கிடையாது, இன்றைக்கி இயந்திரங்கள் வந்துடுது. 2 மாடு செய்ய ஒரு 40 மாடு செய்ய வேண்டியதை ஒரு டிராக்டர் செஞ்சிருது, உழவு இயந்திரம் செஞ்சிருது. ஆனால் அந்த 40 மாடு போட வேண்டிய சாணத்தை கண்டிப்பாக அந்த ஒரு டிராக்டர் போடவும் போடாது, 1 மாடு போடக்கூடிய சாணத்தை கூட அந்த ஒரு டிராக்டர் பண்ணாது. அதுக்காக ரெண்டே ஒப்பீடு செய்யலை, நீங்கள் ரெண்டும் சமமாக நான் ஒப்பீடு வைக்கலைங்க. பனி அப்படிங்கிற ஒரு முறையில் மட்டும்தான் நான் ஒப்பீடு வைக்கிறேன், ஏன்னா ரெண்டுமே எந்த வகையிலும் ஈக்குவல் கிடையாது. 40 மாடு செய்ய வேண்டியத ஒரு உழவு இயந்திரம் செய்யுது அப்படிங்கையில் நான் அந்த வகையில் அதை நான் வரவேற்கிறேன். இப்போது நீங்கள் காளை மாடுகள் ஒரு காலத்தில் வீட்டுக்கு வீடு நிற்கும், இன்றைக்கி பசுமாடுகள் மட்டும்தான் நிற்கும், ஏன்னா பாலோட தேவை அதிகமாக இருக்குது இல்லையா. அந்த மாதிரி நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை நம்ம மாற்றி தான் ஆகணும். எல்லா தொழிலுக்கும் போங்கப்பா, நீங்கள் விவசாயத்துக்கு வராதிங்கிறது என்னோடய நோக்கம் கிடையாது. வேளாண்மைக்கு வாங்க, வேளாண்மையை செய்யுங்க, சிறப்பான பங்களிப்பு வேளாண்மையில் எல்லோரும் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா மரம் நடுவோம் அப்படின்னு சொல்லுவோம், நீங்கள் மரம் நடுற யாரை வேணாலும் கவனிங்க, ஃபஸ்ட்டு ஒரு அந்த இடத்த சுத்தப்படுத்துகிறோங்கிற பேரில் அங்கே இருக்கக்கூடிய மரக்கன்றுமே இருக்கும், ஒரு மரமாக வரக்கூடிய ஒரு கன்று, அதையும் பிடுங்குவோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய செடி கொடி எல்லாத்தையுமே பிடுங்கி சுத்தப்படுத்திட்டு அந்த இடத்துல கண்ணுவோம். எப்போதுமே சுத்தப்படுத்தாமல் ஒரு செடிக்குள்ளே கொண்டே நம்ம மரக்கன்று ஊன்னதே கிடையாது, யாருமே ஒன்றி நீங்கள் பார்த்துருக்கவும் முடியாது. அப்போது அந்த செடி ஆக்சிஜன் கொடுக்கலையா, அந்த கொடி ஆக்சிஜன் கொடுக்கலையா, எல்லாமே கொடுக்குதே. அப்புறம் ஏன் மரம் மட்டும் நடணும்? மரத்தை யாரும் நம்ம நட சொல்லலை, நீங்கள் மரத்தை பிடுங்காமல் இருந்தீங்கனாலே போதும், எந்த மண்ணுக்கு எந்த இடத்துல என்ன செடி தேவைங்கிறத அதுவே முளைச்சிக்கும். நம்ம சுத்தப்படுத்துகிறோம், அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோங்கிற பேரில் எல்லாத்தையும் பிடுங்கிடுறோம், உங்களுக்கு தேவையான குறிப்பிட்ட மரங்களை வளர்க்கறதுக்கு பேர் மரம் வளர்ப்பு கிடையாது. பன்முகத்தன்மை கொண்ட மரங்கள் இருக்கும். ஒரே வகையான மரம் வளர்க்கறதுக்கு பேர் மரம் கிடையாது, அது தோட்டம், அது காடு கிடையாது, காடாகவும் ஆக முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலையும் எனக்கு தெரிஞ்ச இடத்துலையும் உங்கள் வயசுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய இடங்கள்ல சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்துருப்பீங்க, சின்ன சின்ன குட்டி 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 காடுகள் இருக்கும், பெரிய பெரிய மரங்கள் இருக்காது, சின்ன சின்ன செடிகள் இருக்கும், அதுவும் ஆக்சிஜன் வெளியிட்டு தான் இருக்கும். இன்றைக்கி ஒரு கோயில் இருக்குன்னா காங்கிரீட்டு தான் அன்னைக்கு கோயில். அப்போ காட்டுக்கடையில் ஒரு மரத்தடியில் ஒரு சின்ன கல் வச்சுருப்போம், இல்லை ஒரு ஏதோ வச்சுருப்போம் கோயில். அப்போ அதுக்குள்ளே போயிட்டு வரும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இன்றைக்கி போய் கட்டடத்துக்குள்ளே போயிட்டு வரும்போது அந்த சந்தோஷம் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு இல்லை, உங்களுக்கு இருந்திருக்கலாம். இப்போ காங்கிரீட் என்றைக்குமே வந்து ஆக்சிஜனை கொடுக்காது, காடு கொடுக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா மரத்தை நம்ம நடுறோங்கிற பேரில் எல்லா செடிகளையும் பிடுங்குறோம், எல்லா கொடிகளையும் பிடுங்குறோம். உலகம் நமக்கானது மட்டுமே இல்லை, மனித இனத்துக்கானது மட்டுமே இல்லை, பல பூச்சி இனங்கள் இருக்குது, செடி இது பறவை இனங்கள் இருக்குது, எத்தனையோ சின்ன சின்ன உயிரினங்கள் இருக்குது, பெரிய பெரிய உயிரினங்களும் இருக்குது, எல்லாத்துக்குமானது. அப்போது எல்லாத்துக்குமானதை நீங்கள் அழிச்சிட்டு குறிப்பிட்ட ஒரு மரத்தை உண்ணா எப்படி? கொடிக்கு கீழே வாழக்கூடிய பூச்சி இனங்கள் நிறையா இருக்கே, சில கொடிகளில் இருக்கக்கூடிய சில பழங்களை நம்பி வாழக்கூடிய பறவைகள் இருக்கே, உண்மைதானே? அந்த மாதிரி நம்ம வந்து தேவையான எல்லாமே நம்ம செய்யணும், எல்லாமே நம்ம பண்ணணும். இளைஞர்கள் வரணும், இளைஞர்கள் மரம் நடும்போது தயவு கூர்ந்து மற்ற செடிகளையோ கொடிகளையோ சேதப்படுத்தாமல் நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் ஒரு மரக்கண்ணை நடுங்க, நீங்கள் நினைக்கிற ஆசைப்படுற மரக்கண்ணை நடுங்க, அதுவும் வளரட்டும், கூட இருக்க செடி கொடிகளும் சேர்ந்து வளரட்டும். நீங்கள் இருக்க செடி மேல் நோக்கி போக 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 கீழே இருக்கக்கூடிய அந்த இடம் மரத்துக்கான நிழல் கொடுத்து தன்னை மரம் தக்கமைச்சுக்கும், கீழே இருக்க செடி ஒதுங்கிக்கும். இது இயற்கை தான், நம்ம தேவையானபடி நம்ம மரம் நடுவோம். அப்போது மரம் செடி, இப்போ நம்ம இளைஞர்கள் சார்ந்த கேள்வி எழுப்புனீங்க, நான் மரம் செடி கொடிக்கு போயிட்டேன். ஏன் அப்படின்னா மரம் செடிகளை நடணும் அப்படிங்கிற ஆர்வம் இளைஞர்களுக்கு இருக்குது. இது சார்ந்து வரும்போது தெளிவும் வேண்டும், கண்டிப்பாக தெளிவும் வேணும். அப்போது எல்லோரும் வேளாண்மை செய்யணும், எல்லோரும் தனக்கு தேவையானதை தானே விளைவிச்சுக்கணும். ஒரு காலத்தில் தன்னோட வீட்டுக்கு பின்னாடி பாத்திரம் கழுவக்கூடிய தண்ணியை பயன்படுத்தி, நாலு கத்திரிக்காய் செடி இருக்கும், நாலு தக்காளி செடி இருக்கும், எனக்கு தெரிஞ்சு எல்லா வீட்லேயும் தக்காளி செடி இருந்துச்சு, இப்போ தக்காளி செடியெலாம் காணும், எல்லா வீட்லேயும் இருக்கும், நாலு கீரை செடி இருக்கும், ஒரு சுண்டக்காய் செடியாவது இருக்கும், இப்போ யார் வீட்லேயும் இருக்கிறது கிடையாது. இந்த பூஞ்செடிங்கிற பேரில், அழகு செடிங்கிற பேரில் ஒன்றுக்குமே ஆகாத செடியை தான் பயன்படுது. அதுக்கு ரெண்டு மூலிகை செடியை பயன்படுத்தினா கூட ஒரு ஏதோ ஒன்று ஆகும், அழகு செடிங்கிற பேரில் தேவையில்லாதது தான். இளைஞர்கள் அதை நோக்கி போகாமல் இதை நோக்கி வாங்க, தேவையானதை பயன்படுத்துங்க, தேவையானதை நல்லா உற்று நோக்கி எது சரியானது அப்படிங்கிறத உங்களோட மூளைக்கு எது சரிங்கிறத நான் சொல்கிறதுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, உங்கள் மூளைக்கே தெரியும் இது சரியானது, இது தகுதியானது, தகுதியற்றது. அதுக்கு தான் நான் உதாரணம் சொன்னேன், மரம் எங்கே எந்த மரம் வளருங்கிறத இந்த பூமியின் நிலை தன்னை தேர்ந்தெடுத்துக்கும். 1000 விதைகள் கொட்டையில் 10 விதைகள் முளைக்கும், 1000000 விதைகள் கொட்டையில் 1000 விதைகள் முளைக்கும், 1000 செடிகள் 10 செடிகள் மரமாகும். அப்போது அந்த பூமி தனக்கு தேவையானதை தேர்ந்தெடுத்துக்குது இல்லையா? அது மாதிரி தனக்கு தேவையான எதை தேர்ந்தெடுத்தாலும் தன்னோட வேளாண்மைக்கு தேவையானது, தனக்கு தேவையானதை குறிப்பிட்ட கொஞ்சமாவது கடுகளை வேணும், வீட்டில் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் குழம்புக்கு வரக்கூடிய சுண்டைக்காயாவது நீங்கள் ஒரு மரம் வைங்க, ஒரு செடியை வைங்க. இதுவுமே நீங்கள் பசுமை புரட்சியை முன்னெடுக்கிறதுக்கு சமமானது தான். காங்கிரீட் கட்டிடங்கள் நம்ம வச்சுருக்கோம், மேலே ஒரே ஒரு சின்ன தொட்டி, அகலமான தொட்டியை வச்சுவிட்டு ஒரே ஒரு பூசணி செடியோ பரங்கி செடியோ வச்சிங்கன்னா கூட அது படர்ந்து அந்த காங்கிரீட்டையே மறைச்சிரும் இல்லையா? அப்போது நீங்கள் உங்களுக்கு வீடும் கூலிங் ஆயிரும், குளிர்ச்சி அடைஞ்சிரும், மேலே அந்த காங்கிரீட்டும் தெரியாத அளவுக்கு வெறும் பண்ணி காங்கிரீட் காடுகள் தான் அதிகம், காங்கிரீட் காடுகள் மாதிரி இதுவும் மாறும். நீங்கள் முன்னெடுக்க வேண்டியது இது போன்ற விஷயங்கள்.
நெல் பயிரிடுறதை பற்றியும் வருங்கால இளைஞர்கள் விவசாயத்தை கையாளுகிற முறைகளை பற்றியும் ஒருங்கிணைந்த பண்ணையை பற்றியும் டார்வின் அவர்கள் மிகவும் அழகாக கூறினார். அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நன்றிமா. புதுகை பண்பலைக்கும் புதுகை பண்பலை நேயர்களுக்கும் அன்பு கலந்த நன்றி.
நேர்களே, இதுவரை ஒருங்கிணைந்த பண்ணையமும் நெல் சாகுபடியும் குறித்து ஆலங்குடி வட்டம் நகரம் கிராமம் திரு சு டார்வின் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380000 7775 என்ற எண்ணிலும் புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.